வணக்கம். ஹல்துமுல்லா தமிழ் வித்யாலய ஆசிரியர் ரவிச்சந்திரன். தரம் ஆறுக்கான தெரிதல் பாடம் இன்று உங்களுக்கு கற்பிக்க உள்ளேன். அவை தெரிதல் பாடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி முதல் கவனித்து பாடத்துக்கு செல்வோம். ஆகவே தெரிதல் என்பது எதிர்வரும் காலங்களில், அதாவது அடுத்தடுத்த வகுப்புகளில், தரம் 7, 8, 9 போன்ற வகுப்புகளில் தொடைகள் என்ற தலைப்பில் வரும். அது உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக தெரிதல் என்ற பாடம் மூலமாக உங்களுக்கு இந்த தொடைகளை அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஆம் மாணவர்களே, தரம் 6 சேர்ந்த உங்களுடைய இந்த தெரிதல் பாடத்தில் மிகவும் முக்கியமானது. ஒரு குழுவை எடுத்துக்கொண்டால் அந்த குழு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கும். அதாவது உங்கள் வகுப்பு தரம் 6, தரம் 6A, B அப்படி கூட வகுப்புல பிரிச்சிருப்பாங்க. வகுப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கும். அல்லாவிடின் ஒரு வகுப்பா இருந்தால் தரம் 6 அப்படின்னு இருக்கும். இங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம், தரம் 6 எத்தனை மாணவர்கள் உள்ளனர். அப்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியும், உங்க வகுப்பில் 25 மாணவர்களோ அல்லது 30 மாணவர்களோ அல்லது 18 மாணவர்களோ, ஏதோ ஒரு இலக்கத்தில் பெருமதியில் அது வரையறுக்கப்பட்ட வகுப்பாக இருக்கும். அதற்கு மீறிய அந்த நம்ம ரெஜிஸ்டர்ல எவ்வளவு பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறு அது அந்த குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கை தான் நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்கள். ஆகவே அது ஒரு குழு. தரம் 6 வகுப்பை சேர்ந்த மாணவர் அல்லது தரம் 6A சேர்ந்த மாணவர்கள் அல்லது தரம் 6B சேர்ந்த பிரிவினர், அப்ப அந்த குழுக்கள் வரையறுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அந்த வரையறுக்கப்பட்ட அந்த குழுவில் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது, வரையறுக்கப்பட்டதுடன் அது நிச்சயமாக இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு குறிக்கலாம். நிச்சயமானது மிக முக்கியமான சொல். வரையறுக்கப்பட்டிருக்கணும், அதாவது நிச்சயிக்கப்பட்டது, சரியா? அவ்வாறு தான் உங்களுக்கு இந்த பாடம் அறிமுகப்படுத்துகின்றாங்க. ஆகவே இந்த தெரிதல் பாடத்திலே நீங்கள் தரம் 6 பாடநூல், இலவச பாடநூல் நூலை கையில் வைத்துக் கொண்டால் இலகுவாக இருக்கும். ஏனால் இது வானொலியின் மூடாக கற்பிப்பதனால் நீங்கள் செவி வழியாகவே கேட்டு அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டியிருப்பதால் அதனை கணித பாடம் என்ற அடிப்படையில் நீங்கள் புத்தகத்தை, இலவச பாட புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டால் அதிலுள்ள விடயங்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். மேலதிகமாக எந்த ஒரு விடயமும் உங்களுக்கு வழங்கப்படாது. ஏனென்றால் இவ்வாறு இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரிடமும் இருக்கும் என்பதற்காகவே அதன் அடிப்படையிலே இந்த புத்தகம் உங்களுக்கு இன்று விளங்கப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, தெரிதல் பாடம் 148 பக்கம், பகுதி 1 தெரிதல் பாடம், 10 அலகு, அலகு 10, 148 பக்கம், 148 பக்கம் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, இப்ப பாருங்க, இங்க ஒரு நாம் காணும் பலவற்றை அவற்றில் பொது பண்புகளை கொண்டு வெவ்வேறு கூட்டங்களாக வேறாக்க முடியும் அப்படின்னு ஒரு படம் தந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பின்வரும் பிராணிகளை பார்ப்போம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, பறவைகளும் மிருகங்களும் காணப்படுகின்றன. பறவைகளும் மிருகங்களும் காணப்படுகின்றன. மேலே தரப்பட்ட அவற்றின் பொது பண்பு, ஏதோ ஒரு அடிப்படையில பொது பண்புகளை அடிப்படையாக வச்சு நம்ம பிரிக்கலாம். சாதாரணமாக மிருகங்கள், பறவைகள் எந்த அடிப்படையில கட்டங்களை பிரிக்கலாம்? மிருகங்கள், பறவைகள், அப்ப மிருகங்கள்ல பாருங்க என்னென்ன வருது, சிங்கம், நாய், மான், புலி, குதிரை, இது மிருகங்கள் கூட்டம். மற்ற வட்டத்தில் பார்த்தால் சேவல், கிளி, மைனா, காகம். ஆகவே இது ரெண்டு, ஒரு முதலாவது வந்து மிருகங்கள் ஒரு பொதுவான பண்பு, எல்லாவது அவளை அனைத்தையும் நம்ம மிருகங்கள்னு சொல்லுவோம். மற்ற பக்கம் பார்த்தா பறவைகள், இன்னொரு பண்புலையும் நம்ம இதை வேறுபடுத்தலாம். நான்கு கால் உள்ளவை அப்படியும் இதை விளங்கிக் கொள்ளலாம். இரண்டு கால்கள் உள்ளவை, அதுவும் ஒரு பொது பண்பு, அது விஞ்ஞான பாடத்திலெல்லாம் நீங்க கற்றிருப்பீங்க ஒரு பொதுவான பண்புகள். ஆகவே அப்படியும் அது வேறாக்கப்படலாம், இரண்டு கால்கள், நான்கு கால்கள். ஆகவே இக்கூட்டத்துக்குரிய பொதுவான பண்புகள் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் பறவை, மற்றது மிருகங்கள். முதலாவது வட்டத்தில் மிருகங்கள், இரண்டாவது வட்டத்தில் பறவை. ஆகவே தெரிதல் இங்கே சரியா அந்த முதலாவது கட்டத்திலே பாருங்க, ஒரு சதுர வடிவான கட்டத்திலே 148 பக்கம் தரப்பட்டிருக்க அதாவது பொது பண்பு அடிப்படையில் அதை பிரிப்பதற்கு முன்பதாக இருந்தால் அங்கே படங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. மிருகங்கள் அப்படின்னு தரல, மிருகங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கு, பறவைகளும் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆகவே வரையறுக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டதை தான் நம்ம பிரிக்கலாம். இதுதான் இந்த தெரிதல்ல மிக முக்கியமான விடயம். ஆகவே தெரிதல்ல மிக முக்கியமான. அதே மாதிரி கீழே பாருங்க 149 பக்கம் உதாரண கணக்கு கொண்டு தந்திருக்காங்க. 2, 5, 3, 8, 11, 4, 7, 9, 6 என்ற எண்கள் யாதேனும் பொது பண்புகளுக்கு ஏற்ப இரண்டு கட்டங்களாக வேறாக்கி எழுதுக. ரெண்டு கட்டமா எழுத சொல்றாங்க, இரண்டு கட்டங்களாக வேறாக்க சொல்றாங்க. ஆகவே இங்க இந்த நிறை எண்கள்ல, இந்த எண்கள்ல என்னும் எண்கள்ல என்ன எண்கள் தரப்பட்டிருக்கின்றன, இந்த எண்கள்ல முதலாவதாக பார்த்தோம்னா அடிப்படையில பார்க்கிறோம்னு சொன்னால் பொதுவாகவே இதை இரட்டை எண்ணு பிரிக்கலாம், மற்றது ஒற்றை எண்ணு பிரிக்கலாம். இது உங்களுக்கு பொதுவாகவே தெரிந்த விடயம். ஒற்றை எண்ணு பிரிக்கலாம், இரட்டை எண்ணு என்று பிரிக்கலாம். ஆகவே இரட்டை எண்ணுக்கு ஒரு இரட்டை எண் என்றால் என்ன, இரண்டால் பிரிக்கும் பொழுது மீதி வரக்கூடாது, மீதி இன்றி பிரிப்படக்கூடியது இரட்டை எண்கள். ஒற்றை எண்ணா இரண்டால் பிரிப்படும் பொழுது மீதி வர வேண்டும், மீதி ஒன்று வர வேண்டும். அப்ப ஒன்று வந்தா அது ஒற்றை எண்கள். ஆகவே முதலாவது என்ன பார்த்தா இரண்டால் பிரித்தால் ஒரு தடவை, ஆகவே அங்கே மீதி இல்லை, ஆகவே அது ஒரு இரட்டை எண். ஐந்தை இரண்டால் பிரித்தால் ரெண்டு முறை வரும், 2 × 2 = 4, ஆகவே மிகுதி 1, ஆகவே அது ஒற்றை எண். மூன்றை எடுத்துக்கொண்டால் எல்லா எண்களையும் இரண்டால் பிரிக்க வேண்டும், 3 பிரித்தால் 1 × 2 = 2, ஆகவே மிகுதி 1, ஆகவே அது ஒற்றை எண். ஆகவே 8 இரண்டால் பிரித்தால் 4 தடவை வரும், ஆகவே அங்கு மீதி இல்லை, ஆகவே அது ஒரு இரட்டை எண். 11 எடுத்துக்கொண்டால் 11 × 2 பிரித்தால் 2 × 5 = 5 தடவை, 10 மிச்சம் 1, ஆகவே மிகுதி 1 வருகின்றது, ஒற்றை எண். 4 எடுத்துக்கொண்டால் 2 × 2 = 4, 2 × 2 = 4, ஆகவே அங்கு மீதி வரவில்லை, ஆகவே இரட்டை எண். 7 எடுத்துக்கொண்டால் 2 × 3 = 3, 6 மிச்சம் 1, மிகுதியா 1 வருது, ஆகவே 1 வந்தால் ஒற்றை எண். 9 × 4 = 2 வரும், என்ன 4 × 2 = 8 மிச்சம் 1, ஆகவே அது ஒரு ஒற்றை எண். 6 எடுத்துக்கொண்டால் 2 × 3, ஆகவே அது ஒரு இரட்டை எண். ஆகவே உங்களுக்கு தெளிவாக அதை மேலதிகமாகவே சொன்னேன். உங்களுக்கு இரட்டையன் ஒற்றையன் பொதுவாகவே தெரியும். இருந்தாலும் மீதி ஒன்று வருது அப்படின்னு ஒரு அந்த விளக்கத்தை புரிவதற்காக உங்களுக்கு அதை நான் சொன்னேன். ஆகவே நம்ம கட்டமாக பிரிக்கின்றோம். என்னண்ட இரண்டாள் மீதி இன்று வகுப்படக்கூடிய இரட்டையன், இரண்டாள் வகுப்படும் போது மீதியால் இடம்பெறும் ஒன்று மீதியால் இடம்பெறும் பெயர் ஒன்றை எண்கள் அப்படின்னு கட்டமா பிரிச்சிருக்காங்க. அது பொது பண்பு. அப்போ ஒற்றையன் இரட்டையன். அப்ப முதலாவது கட்டம் இரட்டையன், முதலாவது கட்டம் இரட்டையன். அவை இரட்டை எண்கள் என்னன்னு அதுல வருது, இரண்டு நான்கு ஆறு எட்டு. ஒற்றை எண்ணை பொறுத்த மட்டும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி கட்டங்களாக பிரிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் மேலதிகமாக ஒரு ஒரு உதாரணத்தை பார்த்தால், நம்ம பாடசாலையில் எடுத்துக்கொண்ட வகுப்பறை எடுத்துக்கொண்டால் தரம் ஆறு ஏ பிரிவை சேர்ந்த வகுப்பில் எத்தனை ஆண் பிள்ளைகள் உள்ளனர், மொத்தமாக 25 பிள்ளைகள் இருக்கதாக எடுத்துக்கொண்ட வகுப்பில் தரம் ஆறு ஏல 25 மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளும் இருப்பாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அது ஆண் மாணவர்கள் எத்தனை பேர், அப்ப அதுல இருக்கும் கட்டாயம் பாய்ஸ் எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட வகுப்புல 25 பேரா இருந்தா 10 பேர் ஆண்கள், அப்ப பெண்கள் எத்தனை பேர், 15 பேர். ஆகவே அங்க அது அந்த அடிப்படையில பொது பண்புகளாக பிரிக்கலாம். சரியா? இவ்வாறு அந்த ஒரு சில விடயங்களை நிச்சயமாக பிரிக்கலாம். இப்ப சில நேரத்தில் இருந்து பிரிக்கும் பொழுது உங்களுக்கு பயிற்சிகள் வரலாம். அடுத்து வரும் வகுப்புகளிலே உங்கள் வகுப்பில் உள்ள புத்திசாலி மாணவர்கள், புத்திசாலி குறைந்த மாணவர்கள், அப்படி என்றால் அப்படி பிரிக்க முடியாது. யாருமே புத்திசாலி உள்ளவர்கள் புத்திசாலி அற்றவர்கள் என்று பிரிக்க முடியாது. எல்லாத்துக்கும் வித்தியாசமான ஓர் அறிவு, அதாவது டேலண்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு திறமை தன்னிடத்தில் காணப்படும். ஆகவே சில வேலைகளில் படிக்காத மாணவர்கள் அடுத்த வகுப்பில் படிப்பார்கள், சில வேளை இந்த வகுப்பில் படிப்பவர்கள் அடுத்த வகுப்பில் படிப்பதில் குறைவு ஏற்படும். அது வேறுபட்ட பிரச்சனையால் ஏற்படுவது. ஆகவே அவ்வாறான ஒரு குழுவை பிரிக்க முடியாது. இவர் திறமையானவர், அவர் திறமையற்றவர் என்று எப்பயுமே பிரிக்க முடியாது. மிகவும் கவனமாக இருக்கணும். சரியா? ஆம் பிள்ளைகளே, யாரையும் எதிர்பார்த்து திட்டமிட முடியாது, யாரையும் ஆள் பார்த்து இடை போடக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போல எதையுமே நம்ம அறிவானவர்கள் அறிவு குறைந்தவர்கள் என்ற வசனம் பிரயோகிக்க முடியாது. ஏன் என்ற அந்த உதாரணத்தை சொன்னா அது இங்கு தெரிதலில் ஒரு கட்டமாக பிரிக்க முடியாது. ஒரு பொது பண்பு இல்லை, மிக முக்கியம். அழகானது அழகற்றது, பூக்கள் அழகானவை அழகற்ற பூக்கள்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஒரு பூ பிடிக்கும், அந்த பூ மற்றவருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆகவே ஒருவருக்கு மனதுக்கு சந்தோஷம் தரும் பூ இன்னொருவருக்கு அது அவ்வளவாக நிறைவு தராது. இன்னொருவருக்கு சந்தோஷத்தை தரும் அழகை ஆள தனது சந்தோஷத்தை தரும் ஒரு பூ மலர் இன்னொருவருக்கு தராது. ஆகவே அவ்வாறாகவும் பிரிக்க முடியாது. ஆகவே இந்த தெரிதலின் போது நிச்சயிக்கப்பட்டிருக்கணும், அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. வரையறுக்கப்பட்டிருக்கணும், நிச்சயமானதாக இருக்கணும். நிச்சயம் இல்லாத சொல்லக்கூடாது. நம்ம அழகுன்னு சொன்னோமா மற்றவங்களுக்கு அது அழகு இல்லாததாக தோன்றும். ஆகவே இப்ப அவ்வாறு இந்த பாடத்தினூடாக மிகவும் நுணுக்கமாக விடயங்களை அறிவோம். அடுத்து பயிற்சி 10.1 அதை இப்ப உங்களுக்கு பார்ப்போம். இந்த அடிப்படையில உங்களுக்கு பொதுவாகவே விளங்கி இருக்கும். இப்ப விடயங்களை கொஞ்சம் பார்ப்போம். பின்வரும் உருவில் காணப்படும் உருக்களை, பயிற்சி 10:1 150 பக்கம், பிள்ளை புத்தகத்தை பிரட்டி கொள்ளுங்கள், 150 பக்கம் பிரட்டி கொள்ளுங்க. பயிற்சி 10:1, பின்வரும் உருவில் காணப்படும் உருக்கள் தரப்பட்டுள்ள பண்புகளுக்கு ஏற்ப 2 கட்டங்களாக வேறாக்கி எழுதுக. 2 கட்டங்களாக வேறாக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் தந்துட்டாங்க, 2 உதாரணம் தந்துட்டாங்க, பறவைகளையும் மிருகங்களையும் பிரித்து காட்டினாங்க, ஒரு இலக்கம் தந்து ஒற்றை எண் இரட்டை எண்ணாக பிரித்து காட்டிட்டாங்க. இப்ப இங்க தரப்படுது மிகவும் இலகுவானது, தரம் 6 கணித பாடம் வந்து மிகவும் இலகுவானது. பிள்ளைகள் ஆசையோடு கணித பாடத்திற்கு பிரவேசிக்கும் பகுதியாக உயர்தரம் காணப்படுவதனால், ஆகவே இந்த பிரைமரியிலிருந்து நீங்க அடுத்த கிளாஸுக்கு வந்து இந்த கணித பாடத்தை ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்காக புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் நுணுக்கமாக கவனமாக தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் இதழங்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சொல்றேன். ஆகவே இங்கு கணித பாடம் என்பது மிக இலகுவானது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இப்ப பாருங்க, பின்வரும் உருவில் காணப்படும் உருக்கள் தரப்பட்டுள்ள பண்புகளுக்கு ஏற்ப 2 கூட்டங்களாக தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆகவே அதிலேயே அவங்க படத்தை ஒரு வட்டத்தில் குறித்து 2 சதுரத்தினூடாக பிரித்து அதை வகைப்படுத்தி எழுதுறதுக்கு உங்களுக்கு வழி செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை புத்தகத்தில் பார்த்து உங்களுடைய அப்பிகாச குப்பிக்கு அதை பிரதி செய்து அதை நீங்கள் எழுதி கணக்கு செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அந்த படங்கள் சாதாரணமாக வரைய பழகி கொள்ளவது சிறந்தது. ஆகவே அங்க சித்திரம் அறிவும் வரும் உங்களுடைய ஆற்றலுக்கு, அதை பார்த்து ஒன்றை வரையும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ரைட்டு மாணவர்களே, இப்போ வருவோம் மரக்கறிகள் பழங்கள் 2 பிரிச்சிருக்காங்க, மரக்கறிகள் பழங்கள். ஆகவே மரக்கறி என்ற எடுத்தால், முதலாவது கட்டத்தில் உள்ள மரக்கறி என்று எடுத்தால், கோவா, கரட், பூசணிக்காய், போஞ்ச், இதெல்லாம் என்ன மரக்கறிகள். திரும்ப பாருங்க, கோவா, கரட், பூசணிக்காய், போஞ்ச், இதெல்லாம் மரக்கறிகள். அதே அளவில் அதே மற்றவை பழங்கள், மரக்கறி போக மற்றவை பழங்கள். ஆகவே இப்ப நம்ம ஒரு பக்கம் எழுதியிருப்போம், கோவா, கரட், பூசணிக்காய், போஞ்ச், மிகுதியா உள்ளதெல்லாம் பழங்கள், மாம்பழம், அன்னாசி, ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், மாம்பழம், அன்னாசி, ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை. ஆகவே இந்த அடிப்படையில் மரக்கறிகள் பழங்கள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுள்ளன. மிகவும் முக்கியமான விடயமாக கருதி கொள்ள வேண்டும். ஆகவே 2 என்ன அடிப்படையில், 1 மரக்கறி, மற்றவை பழங்கள், ஒரு பொது பண்பு. மரக்கறி என்றால் ஒரு பொதுவான பண்பு, பழங்கள் என்றால் ஒரு பொதுவான பண்பு. அல வரையறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மரக்கறியையும் பழங்களையும் வெவ்வேறாக பொது பண்பு அடிப்படையில் பிரிச்சிட்டோம். அப்ப அங்க நிறைய விடயங்களை இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொது பண்பு அடிப்படையில் பிரிச்சிட்டோம். அடுத்ததாக ஒரு வட்டம், மீண்டும் ஒரு நீள்வட்டம் தரப்பட்டிருக்கு. அந்த நீள்வட்டத்தில் இலக்கங்களும் எழுத்துக்களும் தரப்பட்டுள்ளன. அந்த நீள்வட்டத்தை நல்லா கவனித்துக் கொண்டு பார்த்தால் இலக்கங்களும் எழுத்துக்களும் தரப்பட்டுள்ளன. ஆகவே அவங்க இலகுவாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள். 2 நீள்வட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அது 1 எழுத்துக்களை எழுத சொல்றாங்க, மற்ற இலக்கங்களை குறிக்க சொல்றாங்க. ஆகவே எழுத்துக்களை நம்ம குறிப்போம் என்றால், ஆனா, காணா, பானா, மானா, சானா, டானா. மீண்டும் சொல்றேன் எழுத்து, ஆனா, காணா, பானா, மானா, சானா, டானா. இப்ப நீங்க அந்த எழுத்துக்கள் உள்ள நீள்வட்டத்தை அது மேலுள்ள நீள்வட்டத்திலிருந்து பிரித்தெடுத்திருப்பீர்கள். எழுத்த பிரித்தாச்சு, அவை எழுத்துக்கள், அது ஒரு பொது பண்பு. அடுத்து பார்த்தா இலக்கங்கள், அவை மேலே உள்ள இலக்கங்களை குறிப்பிட்டால் போதும். 4, 5, 6, 7, 9 அவை 5, 6, 7, 9 அவை 4, 5, 6, 7, 9 அவை எழுத்துக்கள் 6, இலக்கங்கள் 5. எழுத்துக்கள் 6, இலக்கங்கள் 5. ஆகவே அதில் உள்ளது சரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப பிரிக்கப்பட்டுள்ள அந்த அடிப்படையில் பார்த்தால், 1, எழுத்துக்கள் பொது பண்பு, மற்றவை இலக்கங்கள். ஆகவே ரெண்டையும் நீ செய்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னையோட இணைஞ்சி நீங்க செய்துட்டு போவனா இலகுவாக இருக்கும். திரும்ப நீங்க மீட்டல் செய்யும் பொழுது மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே எழுத்துக்கள் இலக்கங்கள். அடுத்து பார்த்தா பின்வருவனவற்றுள் அவற்றில் காணப்படும் பொது பண்புகளுக்கு ஏற்ப. இரண்டாவது வினா 151 இரண்டாவது வினா, அதை வாசித்து பாருங்க. பின்வருவனவற்றை அவற்றில் காணப்படும் பொது பண்புகளுக்கு ஏற்ப 3 கட்டங்களாக வேறாக்கி எழுதுக. 3 கட்டங்களாக வேறாக்க சொல்றாங்க. இவ்வளவு நேரம் தரப்பட்டுள்ள எல்லாம் 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. இப்ப கொஞ்சம் ஒரு படி மேல் போயிட்டு 3 கட்டமா பிரிக்க சொல்றாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் பொருத்தமான பெயரை இடுக. ஆகவே இந்த படத்தை கவனித்தால் 3 விதமான போக்குவரத்துக்கள் உள்ளன. நீங்கள் சின்ன வகுப்புலையும் அது படித்திருப்பீங்க, கொலசிப்புலையும் படிச்சிருப்பீங்க. போக்குவரத்துக்கள் 3 வகைப்படும். 1, தரை, நீர், வான். தரை போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, வான் போக்குவரத்து. அவே தரை, நீர், வான். அந்த அடிப்படையில் தான் இதை பிரிக்கிறது. மிக இலகுவானதாக இருக்கும். ஏன்னா 3 வழியிலையும் போகக்கூடிய இந்த வாகனங்கள் இங்கே இருக்குது. அது அது நல்ல ஒரு பொதுவான பண்பு, தரை, நீர், வான். ஆகவே தரைவழி போக்குவரத்து எடுத்துக்கிட்டா, தரைவழி போக்குவரத்து எடுத்துக்கிட்டா, பேருந்து ஒரு தரைவழி போக்குவரத்து. பேருந்து முதலாவது தாராங்க பாருங்க, பஸ், அது ஒரு தரைவழி போக்குவரத்து. அடுத்து கப்பல், கப்பல் வந்து ஒரு நீர்வழி போக்குவரத்து, அது நீர்வழி. லொரி, லொரியும் உங்களுக்கு தெரியும், தரைவழி போக்குவரத்து, தரையில ஓடக்கூடியவை, செலுத்தக்கூடியவை, லொரி. ஆகவே அது ஒரு தரைவழி போக்குவரத்து. மோட்டார் படகு, அணி அணையமா மோட்டார் படகுல போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போகும் பொழுது அந்த சின்ன இயந்திர படகுகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆகவே அதில் போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. இல்லாட்டி அல்லது டிவிலேயோ அல்லது வேற படங்கள்லேயோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது ஒரு நீர் போக்குவரத்து, அது நீரில் போகிறது, மோட்டார் படகு. முச்சக்கர வண்டி, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாகனம், முச்சக்கர வண்டி நாட்டில் அதிகமாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த முச்சக்கர வண்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 என்ற அடிப்படையில் கூட விளம்பரம் கொடுக்கிறாங்க. ஆகவே முச்சக்கர வண்டி இன்றைய நம்ம நாட்டில் பிரதான ஒரு போக்குவரத்து சாதனமாக வீடுகளில் காணப்படுது. ஆகவே முச்சக்கர வண்டி ஒரு தரைவழி போக்குவரத்து. அடுத்து மோட்டார் சைக்கிள் என்ன? அதுவும் ஒரு தரைவழி போக்குவரத்து. ஆகவே மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கு, நெருங்கி இருக்கு. அது இல்லாத வீடுகள் இல்லைங்கிற அளவுக்கு இன்று இந்த வாகனங்கள் சூழலில் காணப்படுது. ஆகவே மோட்டார் சைக்கிளும் ஒரு தரைவழி போக்குவரத்து. ஆகவே அதுவும் ஒரு தரைவழியாக காணப்படுது. ஜெட் விமானம், அது ஒரு வான்வழி போக்குவரத்து. அது உங்களுக்கு தெரியும், ஜெட் விமானம். அநேகமா நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் படங்கள் ஊடாக அல்லது டிவி அப்படியான சாதனங்கள் ஊடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே ஜெட் விமானம் பறக்கக்கூடியது, அது வானில் பறக்கக்கூடியது. ஆகவே வான்வெளி போக்குவரத்து. உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர்னு சொல்லுவேன், உலங்கு வானூர்தி, அந்த மாதிரியான இதுகள் அடிக்கடி நீங்கள் வானில் பறக்கிறதே அவதானிக்கக்கூடிய இருக்கும். சில பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகள் பார்க்காம இருந்திருக்கலாம், அநேகமாக கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு நாளாவது அது வந்திருக்கும், நீங்கள் ஆசையாக ஓடி பார்ப்பீங்க. அது ஒரு என்ன? வான்வழி போக்குவரத்து. பாய்கப்பல், ஆகவே பாய்கப்பல் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்கின்ற கப்பல். ஆகவே இந்த பாய்கப்பல் ஒரு நீர்வழி போக்குவரத்து. ஆகவே இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்கமாக உங்களுக்கு நான் சொன்னேன், இப்போ ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஆகவே தரைவழி போக்குவரத்தில் என்னென்ன வரும் சொல்லுங்க? பேருந்து, லொரி, முச்சக்கர வண்டி, மோட்டார். ஏன்னா ஜெட் விமானத்தில் வர்றது தரைவழி போக்கு, தரைவழி போக்குவரத்தில் பேருந்து, லொரி, முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் குறிச்சிருப்பீங்க. அடுத்து நீர்வழி போக்குவரத்தை பார்ப்போம். நீர்வழி போக்குவரத்தா இருந்தா கப்பல், மோட்டார் படகு, பாய்கப்பல். கப்பல், மோட்டார் படகு, பாய்கப்பல். அடுத்து வான்வழி போக்குவரத்தில் ஜெட் விமானம், உலங்கு வானூர்தி. ஜெட் விமானம், உலங்கு வானூர்தி, இது ரெண்டும் வான்வழி போக்குவரத்து. ஆகவே பிள்ளைகளே, இப்போ நீங்கள் இதை கவனமாக நீங்கள் பிரிச்சிருப்பீங்க. அடுத்து 152 பக்கம் எடுத்தா, 152 பக்கம் ஒரு கட்டம் தரப்பட்டிருக்க, கட்டத்திலே இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இலக்கங்களை வாசித்தோம் என்றால் 27, 1453, 61, 795, அதாவது 795, 2015, 149, 460, 3333, 97, 606, 606, 9532, 9532, 12, 8903, 7995, 80. இது இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதை எத்தனை கட்டமாக பிரிக்க சொல்றாங்க? மூன்று கட்டமாக பிரிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம இலகுவாக பிரிக்கமா, மிக இலகுவாங்க, என்ன அடிப்படையில் பிரிக்கிறதா இருந்தால் ஒற்றையன், இரட்டையன், சதுரையன், முக்கோணையன் இப்படியெல்லாம் பார்ப்போம். நிறைய இலக்கங்கள் இருக்கு, வர்க்கையன். அதை சம்பந்தமாக அடுத்த வகுப்புகளில் நீங்கள் தெளிவாக படிக்கலாம். இப்போ இலகுவான பொதுவான ஒரு பண்பில் பிரிக்கிறதா இருந்தால், இலகுவாக அடிப்படையில் ஒரு பொதுவான பண்பில் பிரிக்கிறதா இருந்தால், இரு இலக்கங்களை கொண்ட எண்கள் பிரிக்கலாம். ஏன்னா இதில் இரு இலக்கங்கள் கொண்ட எண்கள் இருக்கின்றன. அடுத்து மூன்று இலக்க எண்கள் இருக்குது, மூன்று இலக்க எண்கள். அடுத்து பார்த்தா நான்கு இலக்க எண்கள் இருக்கு. இந்த மூன்று அடிப்படையில் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இரண்டு இலக்கம் தரப்பட்டிருக்கு, மூன்று இலக்கம் தரப்பட்டிருக்கு, நான்கு இலக்கம் தரக்கப்படும். அதுக்கு மேலே ஐந்து இலக்கம் கொண்ட எண்கள் இல்லைங்க, ஒரு இலக்கம் கொண்ட எண்களும் இல்லை. ஆகவே இரு இலக்க எண்கள், மூன்று இலக்க எண்கள், நான்கு இலக்க எண்கள் என்று பிரிப்பது தான் சால சிறந்தது. ஆகவே இதை நம்ம பார்த்தோம்னா, இரு இலக்க எண்களை முதல் எண்களை பொதுவாகவே எல்லாத்தையும் நம்ம பார்த்து காய்ச்சிட்டு போவோம். 27 இரு இலக்க என்று ரெண்டும் ஏழும் இருக்கு, இரண்டு இலக்கங்கள் இருக்கு இரு இலக்க எண். அதுவே முதல் கோப்பியை பிரிச்சிருப்பீங்க, இரு இலக்க எண்கள், மூன்று இலக்க எண்கள், நான்கு இலக்க எண்களாக பிரிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம இதை பார்த்துட்டு பிறகு நம்ம குறிப்போம். 27 இரண்டு இலக்க எண், 1453 நான்கு இலக்க எண், 61 இரண்டு இலக்க எண், 795 மூன்று இலக்க எண், 2015 நான்கு இலக்க எண், 149 மூன்று இலக்க எண், 460 மூன்று இலக்க எண், 3333 நான்கு இலக்க எண், 97 இரண்டு இலக்க எண், 606 மூன்று இலக்க எண், 9532 நான்கு இலக்க எண், 12 இரண்டு இலக்க எண், 893 மூன்று இலக்க எண், 7995 நான்கு இலக்க எண், 80 இரண்டு இலக்க எண். ஆகவே அந்த இலக்கங்களை எண்ணி பார்த்தா, இப்போ 7995 நான்கு இலக்கம் இருக்கு, 80 ரெண்டு இலக்கம் இருக்கு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆகவே ஈர் இலக்கம் என்ன பார்த்தா என்னென்ன வரும், 27, 61, 97, 12, 80. ஆகவே அந்த ஐந்து இலக்கங்களும் இரு இலக்க எண் அல்லது ஈர் இலக்க எண். ஆகவே என்னென்ன மீண்டும் சொல்றேன் பாருங்க, 27, 61, 97, 12, 80. மூன்று இலக்க எண், 795, 149, 460. அடுத்த இலக்கம் 460, அதுக்கு அடுத்த இலக்கம் 660, அதுக்கு அடுத்த இலக்கம் 893. ஆகவே மூன்று இலக்கங்கள் தரப்படுகின்றன. 795 முதலாவது இலக்கம், அதுக்கு அடுத்து 449, 460, 606, 893. இது ஒழுங்கான இருக்கிறதுல ஏதோ ஒரு ஒழுங்குல தந்தா சரி, இப்படித்தான் இது பெஸ்ட் ஆவரணம், அது இரண்டாவது ஆவரணம், மூன்றாவது ஆவரணம், அப்படியெல்லாம் இது தான் முதலாவது ஆவரணம் வரையறையில் எல்லா இலக்கங்களும் ஏதோ ஒரு முறையில் எழுதியிருந்தா சரி. அந்த ஒழுங்குபடுத்தல் அங்கே முக்கியம் இல்லை, எல்லா இலக்கங்களும் வந்தால் சரி. ஆகவே மூன்று இலக்க இலக்கங்கள் எத்தனை இருக்கு? ஐந்து இருக்கு. 795, 149, 460, 606, 893. அடுத்து நான்கு இலக்க எண். நான்கு இலக்க என்ன உங்களுக்கு சொன்னேன், திரும்ப அதை எழுதுவோம். 1453 எழுதியிருந்தா குறிச்சுக்கொள்ளலாம், சரி போட்டுக்கொள்ளலாம். 2015, 3333, 9532, 7995. நான்கு இலக்க எண்கள் தரப்பட்டிருக்கு. எத்தனை தரப்பட்டிருக்கு? ஐந்து. ஐந்து இலக்கம் நான்குல தரப்பட்டிருக்கு. இப்ப திரும்பியும் சொல்றேன், 1453, 2015, 3333, 9532, 7995. 7995. ஆகவே இதுகள் வந்து இலக்கங்கள், நான்கு இலக்க இலக்கங்கள். ஆகவே இப்ப அது அடிப்படையில் மூன்று பொதுவான பண்புல பிரிச்சிட்டோம். வேறு வழியில உங்களுக்கு இலக்கங்கள் வகைப்படுத்தி பிரிச்சால் பிரச்சனை இல்லை. அதாவது ஒற்றையன், இரட்டையன், முதன்மையன், சதுரன், அந்த அடிப்படையில் இலக்கங்கள் இருந்தால் அது அடிப்படையிலும் நீங்கள் குறிக்கலாம். அது உங்களுடைய அறிவை பொறுத்து. ஆகவே அது தரம் ஆறில் அந்த முழுமையான வளர்ச்சி கண்டிருக்க மாட்டீங்க. ஆகவே ஒற்றையன், இரட்டையன் தெரியும், முதன்மையன் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது. சதுரையன், மற்றது முக்கோணையன், அப்படி எண்கள் இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் பிரித்தாவும் பரவாயில்ல. ஆனால் நான் சொன்ன ஒரு விடயம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்து வரும் பாடங்கள் தான் தெரிதல். அதாவது நான் நினைக்கின்றேன் எண்கள் பாடங்கள் வந்து 14வது அலகா இருக்கும். அது படித்த பிறகு உங்களுக்கு இதை மாற்றி பொது பண்பு காணப்படும். இப்போ அது நீங்கள் படிக்காதனால, அந்த எண்கள் சம்பந்தமான பாடத்தை நிறைவு செய்யாதனால இப்போ நீங்கள் இந்த அடிப்படையில் பிரிக்கிறது மிக இலகுவானதாக இருக்கும். அடுத்து மூன்றாவது கணக்கு பார்ப்போம். பின்வரும் எண்களை நான்கு கட்டங்களாக வேறாக்கும் போது பயன்படுத்திய பொது பண்புகள் இரண்டு இங்கே தரப்பட்டுள்ளன. பின்வரும் எண்களை நான்கு கட்டங்களாக வேறாக்கும் போது பயன்படுத்திய பொது பண்புகள் இங்கே பண்புகள் இரண்டு இங்கே தரப்பட்டுள்ளன. மற்ற இரண்டு கட்டங்களுக்கு பொருத்தமான பொது பண்புகள் இரட்டை எண், இரண்டை இனம் காண்க, நான்கு பண்புகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு பெயரிட்டு எல்லா எண்களையும் நான்கு கட்டங்களுக்கு வேறாக்கி எழுதுக. ஆகவே நான்கு கட்டமாக பிரிக்கிறாங்க, ரெண்டு கட்டத்துக்கு அவங்க பெயர் கொடுத்துட்டாங்க, மிகுதி இரண்டு கட்டத்துக்கு நீங்கள் பெயர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இதை நீங்கள் வேறு விதமாகவும் குறிப்பிடலாம். நான் ஒரு வழியை குறிப்பிடுறேன், நீங்கள் வேறு ஒரு வழியையும் குறிப்பிடலாம். ஐந்தின் மடங்கு, ஐந்தின் மடங்குகள் அவங்க தந்திருக்கிறாங்க. பகுதி எண் ஏழாக உள்ள பின்னங்கள், பகுதி எண் ஏழாக உள்ள பின்னங்கள். அடுத்து பகுதி எண் ஒன்பதாக உள்ள பின்னங்கள் அப்படி பார்க்கலாம். பகுதி எண் ஒன்பதாக உள்ள பின்னங்கள் அல்லது அலகு பின்னம். தொகுதி எண் ஒன்றா இருந்தா அது அலகு பின்னம். பின்னம் படித்தப்ப நீங்க பார்த்துருக்கலாம். ஆகவே பின்னங்கள் பாடம் முடிந்து அடுத்த பாடம் தான் இது. ஆகவே பின்னங்கள் சம்பந்தமான அறிவு இருப்பதனால் அதை அலகு பின்ன அடிப்படையிலும் நீங்க பிரிக்கலாம். அப்புறம் மற்றது இன்னும் ஒன்று எழுதுறதுனா இரண்டின் மடங்குகள் அப்படி எழுதலாம். இரண்டின் மடங்குகள், இரட்டை எண்கள் எல்லாம் இரண்டின் மடங்குகள் தானே, இரண்டின் மடங்குகள். அல்லது இரட்டை எண்கள் இப்படி பிரிக்கலாம். ஆகவே இப்ப நம்ம பார்த்தா ஐந்தின் மடங்குகளை பூர்த்தி செய்வோம். ஐந்தின் மடங்கு பூர்த்தி செய்யறேன்னா என்ன? ஐந்தின் மடங்கு 15, 25, 65. பகுதி எண் 7 உள்ள பின்னங்கள் 7 × 4, பகுதி எண் 7, தொகுதி எண் 4. 7 × 4 பின்னம் படிப்பிக்கப்போ உங்களுக்கு பின்னத்தை குறிக்கிற முறையெல்லாம் சரியா சொல்லிக் கொடுத்தேன். 7 × 1 அல்லது 7 × 1, 7 × 3 அல்லது 7 × 3. அப்ப என்னன்னா 7 × 4, 7 × 1, 7 × 3. அது அடிப்படையில பகுதி எண் 7 உள்ளது. பகுதி எண் 9 உள்ளதா குறிச்சால், நான் சொன்னபடி பகுதி எண் 9 உள்ள 9 × 5, 9 × 5, 9 × 1, 9 × 1, 9 × 4, 9 × 4. திரும்ப சொல்றேன், 9 × 5, 9 × 1, 9 × 4. ஆகவே பகுதி எண் 9. அதே மாதிரி அலகு பின்னம்னு பிரிச்சிருந்தால் எப்படி வந்திருக்கும்? 7 × 1, 9 × 1. ஆகவே அதுல என்ன பிரச்சனை ஒன்று வரும்னா, இந்த 9 × 5, 9 × 4 பின்னங்கள் விடுபட்டுரும். ஆகவே நீங்க பிரிக்க வேண்டிய சரியான ஒரு பகுதி பகுதி எண் 9 உள்ள பின்னம். அப்பதான் எல்லா எழுத்துக்களும் எல்லா இலக்கங்களும் வந்து சேரும். அலகு பின்னமா பிரிச்சிருந்தா மிகுதி உள்ள 9 × 5, 9 × 4 அதுகள் வராம போயிரும், சேர்க்க முடியாம போயிரும். ஆகவே கவனமாக அதுல இருக்கணும். ஆகவே பகுதி எண் 9 பிரிக்கப்பட்ட பின்னங்களை எடுங்க, ஹெடிங் போடுங்க. அடுத்து 2 × மடங்குகள். ஆகவே மிகுதியா உள்ளதெல்லாம் 2 × மடங்காக சொல்லலாம். 2, 56, 18, 34 அதே எல்லா இலக்கங்களையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். திரும்ப சொல்றேன், 2, 56, 34, 18 அவ்வளவும் 2 × மடங்குகளாக வரும், அல்லது இரட்டை எண்கள். ஏதோ அடிப்படையில நீங்கள் ஒரு பொதுவான பண்புல பிரிச்சு நீங்க அதுக்கு விடை கூறக்கூடியதாக இருக்கணும். ஆனா எல்லா எண்களும் நீங்கள் பிரிக்கின்ற பகுதியில வந்துடணும். எல்லா இலக்கங்கள் அதாவது ஒன்று கூட அதுல விடுபடக்கூடாது. அதுதான் அங்க முக்கியம். ஆகவே தரப்பட்டிருக்கிறது வந்து ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு, நிச்சயமா கூறிட்டு இருக்காங்க. அதை நம்ம பிரிக்கிறப்போ ஒரு ஆளை பிரிக்காம அல்லது சேர்க்காம ஒரு குழுவில் இருந்து இருக்க முடியாது. ஆகவே தொடைகள்ல நிச்சயமாக கூறக்கூடியதாக இருக்கணும். ஆகவே பிள்ளைகள, இப்ப நீங்க எல்லா பாடங்களையும் சரியா பார்த்தீங்க. இப்ப பொதுவா அடிப்படையில பார்த்தா முதலாவதாக மிருகங்களின் பறவைகளையும் பிரிச்சிங்க. மிருகங்கள் பறவைகள் பொதுவான பண்புல பிரிச்சிங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா இரட்டை எண்கள் ஒற்றை எண்ணு பிரிச்சா அது அடிப்படையில் அங்கு நம்ம இலக்கங்களை சரியாக வகைப்படுத்தினோம். அடுத்து 10.1 பயிற்சியில பழங்களும் மரக்கறிகளும் தரப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தை நம்ம மரக்கறிகள் பழங்கள் என்ற அடிப்படையில பிரிச்சோம். மரக்கறிகள் பழங்கள் என்ற அடிப்படையில சரியாக வேறுபடுத்தி பொது பண்பை காட்டணும். அதுக்கு அடுத்து இலக்கங்களும் எழுத்துக்களும் தரப்பட்டன. ஆகவே எழுத்துக்கள் ஒரு பண்பாகவும் இலக்கங்கள் ஒரு பண்பாகவும் பிரிச்சிருந்தோம். ஆகவே எழுத்துக்கள் ஆனா கணா பானா மானா சானா டானா என பிரிக்கப்பட்டது. இலக்கங்கள் 4, 5, 6, 7, 9 என பிரிக்கப்பட்டது. அடுத்த கணக்கு 2 கணக்குல போக்குவரத்து சாதனங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த போக்குவரத்து சாதனங்களை 3 வழியாக நான் சொன்னேன். தரைவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. தரைவழி, நீர்வழி, வான்வழி. ஆகவே தரைவழி போக்குவரத்துல வந்துச்சு பேருந்து, லோரி, முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள். நீர்வழி போக்குவரத்தில் கப்பல், மோட்டார் படகு, பாய்க்கப்பல். கப்பல், மோட்டார் படகு, பாய்க்கப்பல் வந்துச்சு. வான்வழி போக்குவரத்தில் ஜெட் விமானம், உலங்குவான் ஊர்தி, அது ரெண்டும் வந்துச்சு. ஆகவே அதையும் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அடுத்த கணக்கு அதில் இரண்டாவது பகுதி, அது முதலாவது பகுதி, இரண்டாவது கணக்கில் முதலாவது பகுதி, இரண்டாவது பகுதியில் கணக்கில் மூன்றாவது இரண்டாவது பகுதியை பார்த்தா, இரண்டு இலக்க எண்கள், மூன்று இலக்க எண்கள், நான்கு இலக்க எண்கள். இரண்டு இலக்க எண்கள் 27, 61, 97, 12, 80. மூன்று இலக்கம் எடுத்துக்கிட்டா 795, 149, 460, 606, 893. நான்கு இலக்க எண்ணெய் எடுத்துக்கிட்டா 1453, 2015, 3333, 9532, 7995. அடுத்து மூன்றாவது கணக்கு எடுத்துக்கொண்டால், அவங்க இரண்டு நான்கு கட்டங்களாக பிரிச்சிருந்தாங்க. அதில் ரெண்டு கட்டத்துக்கு அவங்க பொது பண்புன்னு தந்தாங்க. மூன்றாவதும் நான்காவும் கட்டங்களுக்கு நம்மள பெயரிட சொல்லிக்காங்க. ஆகவே முதலாவது கட்டமாக 5 மடங்கு, இரண்டாவது கட்டமாக அவங்க தர்றாங்க பகுதி எண் 7 உள்ள பின்னங்கள். அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டோம் பகுதி எண் 9 உள்ள பின்னங்கள். அடுத்தது இரட்டை எண்கள் அல்லது 2 மடங்குகள் அப்படி பிரிச்சோம். ஆகவே 5 மடங்குகளாக எடுத்துக்கொண்டா 5, 25, 65. பகுதி எண் 7 உள்ள பின்னங்கள் எடுத்துக்கொண்டா 7 4, 7 1, 7 3. பகுதி எண் 9 உள்ள பின்னத்தை எடுத்துக்கொண்டால் 9 5, 9 1, 9 4. 2 மடங்குகளாக எடுத்துக்கிட்டா 2, 56, 34, 18. ஆகவே எல்லா இலக்கங்களும் அதில் வந்து சேர்ந்திருக்கு. ஆகவே பிள்ளையிலே இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். ஆகவே இந்த தெரிதல் பாடத்தில் மிக முக்கியமானது வரையறுக்கப்பட்டிருக்கணும். நிச்சயமாக சொல்லக்கூடியதைத்தான் இந்த தெரிதல் தொடைகள் ஊடாக, தெரிதலின் அடுத்த கட்டம் பெயர் தொடைகள், அதில் வரும் வரையறுக்கப்பட்டிருக்கணும். வரையறுக்கப்படாட்டியும் குறிப்பிடலாம். அது இப்ப வரையறுக்கப்படாமல் சொன்ன 2 மடங்குகள் அப்படியே போய்க்கிருக்கும். 2, 4, 6, 8 அது முடிவே இல்லை. அது வரையறையற்றது, அதெல்லாம் பெரிய வகுப்புல படிப்பீங்க. ஆகவே இப்ப நீங்க சாதாரணமா தெரிஞ்சுக்கணும், வரையறுக்கப்பட்டதாகவே கருதி செய்ய பழகணும். ஆகவே நிச்சயமானதா இருக்கணும். ஆகவே அதுக்குதான் சொன்னேன், அழகானது அழகற்றது அப்படின்னு எதையுமே நீ யார, உங்களுக்கு அழகானது மற்றவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நீங்க சொல்லக்கூடாது. ஒரு உங்களுக்கு ரோஜா பூ பிடிக்கும் என்றால் மலர், ரோஜா மலர் எனக்கு விருப்பம், அதுதான் அழகானது அப்படி குறிப்பிட முடியாது. அது உங்களுக்கு அழகு, மற்றவருக்கு விருப்பம் இருக்காது. ஆகவே அப்படியான நிச்சயம் இல்லாத பொது பண்புகளை குறிப்பிட முடியாது. எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான ஒரு பண்பு இருக்கு, எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான பண்புகள் இருக்கு. ஆகவே அது அடிப்படையில் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டா பூக்கும் மரம் இருந்தால் 2 பகுதியாக பிரிக்கலாம், இலைகள் பூக்கள். அந்த இதில் உள்ள 2 பாகங்கள் பிரிக்க சொன்னால், ஒன்று பூக்களை பிரிக்கலாம், இலைகளை பிரிக்கலாம், அது பொது பண்பு, அதில் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பாடசாலை மாணவன் எடுத்துக்கொண்டால் ஆண்கள் பெண்கள் அப்படி பிரிக்கலாம். வேற வெவ்வேறு விளையாட்டில் ஈடுபட்டவர்கள், விளையாட்டில் ஈடுபடாதவர்கள், முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு விளையாட முடிந்து முன் வராமல் இருக்கலாம். ஆகவே முடியும் முடியான்னு சொல்ல முடியாது. இத்துடன் பாடத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நீங்க படித்ததை திரும்ப ஒருக்கா மீட்டல் செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல காலம் இருக்கு, வீட்டில் தான் இருக்கீங்க ஓய்வா. ஆகவே மிக கவனமாக நீங்கள் ஒரு புரிந்துணர்வோட வீட்டில் பெற்றோருக்கு ஒத்துழைச்சு நீங்கள் படித்து பாடசாலைக்கு வரும் பொழுது நல்ல பிள்ளைகளாக வருவீங்க என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.